ஓம் சிவாய நமன். சைவம் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 7. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
மலிவளம் சுரக்க வான்முகில் வழாது பெய்க மன்னல் கோன்முறை அரசு செய்க வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க வான்முகில் வழாது பெய்க மன்னல் கோன்முறை அரசு செய்க வான்முகில் வழாது பெய்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க வான்முகில் வழாது பெய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நான்மறை அறங்கள் ஓங்க வான்முகில் வழாது பெய்க வழாது பெய்க நஷ்டமும் வேள்வி மல்க சைவநீதி விளங்குக உலகமில்ல வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
பாடல். அடுத்தபடி நாம சுந்தர சரித்திரம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதனை வருவோம். நல்ல கடிதாய் கடிதாய் கடற்காற்று வந்து எட்ட கடற்காற்று வந்து எத்த கடிதாய் கடல் காற்று வந்து எத்த கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடிக்குழகி
குழகி அடிகே உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே. கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகி, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகி அடிகள் துணையாக இருந்தீரே. கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகி அடிகள் துணையாக இருந்தீரே. கடிதாய் கடற்காத்து வந்து எத்த கரைவேன் குடிதான் அயலே, இருந்தால் குற்றமாமோ இருந்தால் குற்றமாமோ இருந்தால் குற்றமாமோ. கடிதாய் கடற்காத்து வந்து எத்த கரைவே குடிதான் அயலே, இருந்தால் குற்றமாமோ. கொடிய கண்கள் கண்டன கோடி குழகே அடிகள்
தேவாரம். வேதாரண்யத்திற்கு அப்பால் கடற்கரையில கோடிக்குழகர் கோயில் என்று பாடல் பெற்ற க்ஷேத்திரம் ஒன்று. காட்டில் வேதாரண்யனால காடு என்பது உங்களுக்கு தெரியும். மறைக்காடு என்பது தமிழ், தமிழாக்கம். நமது திருமுறை ஆசிரியர்கள்லாம் வடமொழியில் இருக்கிற பேரை தமிழாக்கத்தில் தான் சொல்லி இருக்கிறார்கள். விருத்தாச்சலம் என்பது வடசொல், அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் நமது ஆசிரியர்கள். திருமுது குன்றம் அப்படி நமது சமயாச்சாரிய சுவாமிகள் தமிழாக்கம் செய்த ஊர்ல ஒண்ணு மயிலாடுதுறை. மயில் அம்பிகை மயில் வடிவத்தில் பூஜை பண்ணினாள், அதுதான் மயிலாடுதுறைன்னு பேரு. தேவாரத்துல எல்லாம் மயிலாடுதுறைன்னு தான் வருகிறது. மாயூரம் என்பது வடமொழி, அது மாயூரம் என்பது மாயூரம் மாயவரம் அப்படின்னு வந்துருச்சு. காலஞ்சென்ற டாக்டர் எம்ஜிஆர் காலம் வரலையும் மாயவரம்னு தான் இருந்தது. அவருக்கு என்னமோ ஒரு எண்ணம் வந்து, என்னடா மாயவரம்னு இருக்கே, அது அப்படி இருந்திருக்க முடியாது, தமிழை பாடுறான்னு விட்டார். பார்த்துட்டு பார்த்தா மயிலாடுதுறை, சரி மயிலாடுதுறைன்னு அவ்வளவு ரெக்கார்டும் திருச்சி விட்டார். அவ்வளவு இன்னைக்கு மயிலாடுதுறை தான், பஸ்ல மகனும் மயிலாடுதுறை தான் வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி விருத்தாஜலமும் திருமுதுகுண்டனும் வந்து என்ன சந்தோஷம், அவர் என்ன அந்த ஒரு ஊரோட அவர் நெரிச்சு விட்டார். சரி அதையாவது செய்தாரே என்று நினைத்தேன். அது மாத்திரம் இல்ல, அந்த மாயூரத்துல பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில காவிரி கரையில இருக்கிறது அது. அது துலா மாதத்தில், அதாவது ஐப்பசி மாதம் 30 காசியில இருக்கிற கங்கை யமுனை சரஸ்வதி அந்த தீர்த்தங்கள்லாம் அந்த மாயூரத்தில் இருக்கிற துலாக்கட்டம்னு ஒரு இடம். மாயூரத்துல காவிரியில துலாக்கட்டம்னு அதுக்கு பேரு. துலா மாதம் என்பது ஐப்பசி மாதம் தமிழ்ல. அந்த 30 இந்த கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் அங்கே இருப்பதாக நமது புராணங்கள் சொல்லுகிறது. அதுல 30 அங்கே மூழ்கினால் புண்ணியம் என்று அதற்கு பேர். அதற்கு துலாக்கட்டம்னு இருந்தது. கடைசியில் அது என்ன ஆயிடுது தெரியுமோ, லாக்கட்டம்னு ஆயி லாகடம்னு வந்துருச்சு. துலாக்கட்டம் என்று இருந்தது லாகடம்னு வந்துருச்சு, அதுக்கு அர்த்தமே இல்லை. அதே மாதிரி இந்த மறைக்காட்டுக்கு அண்ணாண்ட இந்த கோடிக்குழகர் கோயில் காட்டுக்குள்ள இருந்தது எனக்கே தெரியும். 1943 நான் வேதாரண்யத்துக்கு பாட போகும்போது இந்த க்ஷேத்திரத்தை போய் பார்த்தேன். சுத்தமா ஒரே காட்டுக்கு நடுமத்தில் அந்த கோயில். 43 அப்படி இருந்ததுன்னு சொன்னா 7வது நூற்றாண்டுல இன்னும் எப்படி இருந்திருக்கும்? காடு, நரி, நாய் எல்லாம் அங்க சுத்திக்கிட்டு கிடக்கும். சுந்தரர் போனார் அந்த கோயிலை தரிசனம் பண்ண, அவருக்கு நெஞ்சு பொறுக்கல. சுவாமி இந்த காட்டுல எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, என் கண்ணு இதை வேற பாக்குதே, இதை கொடியேன் கண்கள் அப்படின்னுட்டார் தன்னுடைய கண்ணை. நீ இப்படி தனியா இருக்கிறத பார்த்த உடனே நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலையே அப்படின்னு பாடி வைக்கிறார். கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாவோ? உன் கோயில்கிட்ட பக்கத்துல குடி இருந்தா குற்றமா? கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேள் உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே. உமக்கு யார்? அவன் உயிர்கள் அத்தனைக்கும் அவன் துணை இல்லையா? அவன் துணை, அருந்துணை, பெருந்துணை அவன். அவனை போய் கேட்கிறாரு, உனக்கு யார் துணையாக இருந்தீர் அப்படின்னு. இதே மாதிரிதான் காளத்தி மலையில மேல ஏறி போன உடனே கண்ணப்ப நாயனார் பார்த்தாரு. அந்த மலை மேல இருந்த சிவலிங்கத்தை பார்த்து, சாமி நீ இப்படி தனியா இங்க இருக்கியே, புலி சிங்கம் எல்லாம் வருமே, கரடி எல்லாம் வருமே, நீ எப்படி தனியாக இருக்கிறாய், எப்படி தனியாக இருக்கிறாய் அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கினாரு அந்த சாமிய. அப்புறம்தான் கேட்டார், நீ உனக்கு சாப்பாடு கால் போடுவா உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிதான் பன்றிக்கறி மான்கறி எல்லாம் கொண்டு கொடுத்தார் என்று வரலாறு நமக்கு தெரிகிறது அல்லவா? அதே மாதிரிதான் இவரும் செய்திருக்கிறார். இப்ப நாம நினைப்போமா அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அந்த எண்ணம் நமக்கு இல்ல. அந்த பாட்டைத்தான் முதல்ல உங்களுக்கு பாடி காட்டின. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ, குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடிக்குழகீர் அடிகேள் உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே. வேடித் தொண்டர் சாலவும் தீயர் சழக்கர். இந்த வேட பசங்கள் பொல்லாதவன்களாச்சே, உயிரினங்கள்லாம் அடிச்சு கொண்டு தின்னுபிடுவானே. அவன் தீயன், அவன் சழக்கன், அவன் இருக்கிறதுல போய் நீ இருக்கிய என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார் இவர். வேடு தொண்டரு சாலவும் தீயரு கழக்கரு காடேல் மிக வாலிது காரிகை அஞ்ச கூடி பொந்தில் ஆந்தைகள் கூகை குழற. அந்த வனத்துல ஆந்தை கத்துது அலருது, குயில் கூவுதுன்னு சொல்லுவாங்க, ஆந்தை கூவுதுன்னு சொல்லுவோம், அலருது. இந்த வேட பசங்கள் வேற இந்த மான் அடிக்கிறவன் அதை அடிக்கிறவன்லாம் அவன் வேற வந்து உட்கார்ந்துக்கிறான். இதுல வந்து சாமி நீங்க இருக்கியே அப்படின்னு கேட்டதுனாலயோ என்னமோ தெரியல, 43ல நான் பார்த்தபோது அப்படித்தான் இருந்தது. ஆனா இப்ப நிறைய குடிகள்லாம் அங்க போய் குடியேறிட்டு, இன்னைக்குதான் குடியேறாத இடமே கிடையாது. நம்ம ஏமாந்துருந்தா நம்ம தலைமையில கூட ஒருத்தன் குடி போட்டுருவான் இப்போ. இன்னைக்கு அப்படி இல்ல இருக்கிறது. ஆனால் அந்த ஊர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்கள் இப்ப குடியேறி விட்டார்கள். ஆண்டவனை பார்த்து அப்படி வருத்தப்படுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கண்ணப்ப நாயனாரும் அப்படித்தான் வருத்தப்பட்டார். நாம சுந்தரருடைய நல்ல பகுதி நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். சம்பந்தருடைய வரலாறுல நல்ல பகுதி மதுரை பகுதி உங்களுக்கு நினைவூட்டினேன். திருநாவுக்கரசருடைய நல்ல பகுதி திருவதிக வீரட்டானத்திலிருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பாதிரி புரியெல்லாம் போய் மறுபடியும் திருவதிக வீரட்டானத்துக்கு வந்ததை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். இப்ப சுந்தரருடைய சரித்திரத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது இந்த திருவொற்றியூர்லேருந்து அவருக்கு கண்ணு தெரியாமல் இருந்து அப்படியே ஒவ்வொரு கண்ணு தெரியாத போதும் ஒவ்வொரு கேத்திரமா போய் தரிசனம் பண்ணி அவர் பாடி வச்ச பாடல்கள் இன்னும் இருக்கிறது. இரண்டு கண்ணும் தெரியாத நிலையிலே ஒரு குருக்கள் வீட்டில் பிறந்த பிள்ளை, அது மாத்திரம் இல்ல அரசன் வீட்டு அபிமான பிள்ளை, அரசன் வீட்டு அபிமான பிள்ளை அவர். சிவபெருமானால ஆட்கொள்ள பெற்றவர். சிவபெருமானே அவர் என்று உங்களுக்கு நானே ஊட்டியிருக்கிறேன். இரண்டு கண்ணும் தெரியாமல் எப்படி அவர் இந்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போனார்? நமக்கு இரண்டு கண்ணும் தெரிகிறது, ரெண்டு காலும் சரியாக இருக்கிறது, கையும் சரியாக இருக்கிறது, புத்தியும் சரியாக இருக்கிறது, ஆனா கோயிலுக்கு போறதில்லை அல்லவா? ஆமா, ஏதாவது சால்ஜாவு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், தலையை வலிக்குது போல, வீட்டுக்கு விருந்தாடி வந்தது போல, வேலை இருந்தது போகல அப்படின்னு. வேற்று மரத்தவன் ஒருத்தன் ஒரு நாளைக்கு 5 தடவை போறான் தெரியுமா, அவனும் சம்பாதிக்கிறான். நாம ஒரு தடவையாவது போக வேண்டாமா அப்படின்னு நான் நினைவுட்டேன். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலி நாச்சியாருக்கு கொடுத்த வாக்கு மூலம் தவறிவிட்டதுனாலே 2 கண்ணும் இறந்து விட்டார். சபதத்தை தவறினால 2 கண் போய்விட்டது. நாமளும் எத்தனையோ பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம கண்ணு போகுதா? போகல, போகாது. ஏன்? நம்ம பொய்யே வடிவம். நம்மள்ட மெய்ய எங்க எதிர்பார்க்க போறான் கடவுள்? அதனால நம்ம கண்ணு போறதுக்கு இல்லை. அவர் வந்து பொய்யே வடிவம், நாம அவர் மெய்யே வடிவம். ஒரு குற்றம் அவருக்கு பொறுக்க முடியல, அந்த குற்றத்தையும் தீர்த்து விடணும்னு நினைக்கிறான் பரமசிவம் இல்லையா. 2 கண்ணும் தெரியாத போதும் அவர்கிட்ட இருந்து சில பாடல்களை நாம வாங்கிவிட வேண்டும் என்று எண்ணுகிறான் பரமசிவம். பாடி வச்சிருக்கிறார், இருக்கு அந்த நூல்கள், இருக்கிறதே நம்ம கையில இருக்கு இல்லையா. ஆமா, நமது முன்னோர்கள் எப்படியோ காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். முன்னோர்கள் சொல்லுவதை விட ராஜராஜ சோழன் தான் தேடி எடுத்து கொடுத்தான், புண்ணியவான். நாம படிக்காத குற்றம், கேட்காத குற்றமே தவிர ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்து விட்டு போய்விட்டான் இல்லையா. ஆமா, இப்பவும் கேட்கணும்னா நம்ம கேட்க முடியும். கேட்கணுங்கிற எண்ணம் வந்தால்தானே வர வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப 2 கண்ணும் போய்விட்டது. பதியம் பாடுகிறார் சுவாமி. போன மாதமும் சொன்னேன், இருந்தாலும் அந்த தொடர்ச்சிக்காக இப்ப பாடி காட்டுறேன். அழுக்குமை கொடு நில் திருவடி அடைந்தே படப்பாலது ஒன்று, அதுவும் நான் படப்பாலது ஒன்று. இந்த அழுக்குமையோடு இங்க வந்தேன், நான் தூய உடம்போடு இருந்தேன், இங்க இந்த அழுக்குமைக்கு நான் வந்து சேர்ந்தேன். மெய் என்பது உடம்பு, பொய்யான உடம்புக்கு மெய் என்று பேர். அழுக்கு மெய்யோடும் மெய் கொடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலது ஒன்று, ஆனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகேன். நானும் பட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் செய்த தவறுனால்தான் இங்க வந்தேன். அந்த தவறை ஒத்துக்கிறாரு பாருங்க அவர். நாம தவறு ஒத்துக்கிறதே இல்லை. வாசப்படி இடிச்சு விட்டது, பஸ் தவறி போச்சு அப்படி நாம சொல்ல தயாரா இருக்கிறோம் இல்லையா. ஆமா, நீ சரியான நேரத்துக்கு வரல, அவ்வளவுதான். நீ காலத்துக்கு வச்சிருந்தா ஏன் படி ஒண்ணு இடிக்குது, அது அப்படியே தான் இருக்கு. இப்படி பிற பொருள் மேலதான் பிழை சொல்ல நாம தயாராக இருந்தோமே தவிர நம்ம தவற நாம ஒத்துக்கிறதே இல்லை. சுவாமி ஒத்துக்கிறார, அதுவும் நான் படப்பாலது ஒன்று, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பால்ல பிழுக்க விழுந்துருதுன்னா அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுறான், ஒரு தூசி விழுந்துட்டுனா எடுத்து போட்டு சாப்பிட்டுறான், ஒரு ஈ போந்துட்டுனா எடுத்து போட்டு சாப்பிட்டுறான். அத மாதிரி இந்த பிழையையும் நீ பொறுத்து கொண்டு இருந்திருக்கலாமே. பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகே பிழைப்பனாகிலும் நான் பிழை செய்வேன். அதையும் ஒத்துக்கிறார், நான் பிழை செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல தயாராக இல்லை, ஆனா பிழை செய்வேன். உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? மனிதனுக்கு பிழை செய்ய மாட்டோம், கடவுளுக்கு பிழை செய்வோம். கோயிலுக்குன்னு நாம ஒரு தேங்காய் வாங்குவோம், கடவுளே கடவுளே. அது அந்த திருவாமணையில திருவவே முடியாது. அப்படி ஒரு தேங்காய், அப்படி ஒரு வாழைப்பழம், அப்படி ஒரு பூ. இந்த கோயிலுக்குன்னு வாங்குற பூவை மனைவிக்கு கொண்டு போனா ராத்திரி சோறு போட மாட்டான் இல்லையா? ஆமா, அதற்கு எக்ஸம்ஷன் தான் சிதம்பரம் கோயில். சிதம்பரம் கோயில் பாத்தீங்கன்னா அல்வா பாவாடை போடுவான் சாமிக்கு. அல்வா பாவாடை, பாவாடை என்பது இந்த மேடை அளவுக்கு ஒரு பெரிய பலகை. இந்த பலகை நிறைய அல்வாவை கொட்டி விடுவான் சாமிக்கு நைவேத்தியம், அப்புறம் பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவான். இந்த பலகை அளவுக்கு லட்டு போடுவான் சாமிக்கு நைவேத்தியம், சொஜ்ஜி போடுவான். ஆமா, அப்படி அந்த சாமிக்கு, அந்த சாமியை உண்மை என்று நினைக்கிறார்கள் அந்த தீட்சிதர்கள். 3000 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 150 பேர் தான் இருக்காங்க. கடவுளை கடவுளாக நினைக்கிற இடம் சிதம்பரம் தான் நான் நினைக்கிறேன். பாக்கி கோயிலை தப்பா நினைக்கிறேன் நீங்க எண்ணி விடாதீர்கள். நான் எல்லா கோயிலுக்கும் போறவன் தான். கோயிலுக்கு போய் கண்ணை மூடிட்டு பாடிட்டு வந்துருவேன். கண்ணை மூடிட்டா அநியாயம் தெரியாது பாருங்க இல்லையா? ஆமா, கோயில்ல இருக்கிறவன் கோயில்ல இருக்கிறவன் சாமியை சாமியா நினைக்கிறானா அப்படின்னு பார்த்தா சரிய சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், வாய் தவறி வந்துடுது. இப்ப கோயில்ல இருக்கிறவனே மதிக்கலன்னு சொல்லும் போது பிற ஒருத்தனும் மதிக்காம போறதுல ஆச்சரியம் இல்லை இல்லவா? ஆமா, அதைத்தான் சொல்றார் சுவாமி. நான் பிழை செய்வேன், ஆனால் உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன். பிழைப்பனாகிலும் உன் திருவடி பிழையேன், உன் திருவடி பிழையேன், உன் திருவடி பிழையே. படிக்கு வீழின் உன் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். நான் வழிக்கு கீழே விழுந்தாலும் பரமேஸ்வரா அப்படின்னு தான் விடுவேன், ஐயோன்னு விட மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய நெஞ்சில பரமசிவம் சிவாய நமங்கிற சொல்லு ஓடிக்கிட்டே இருக்கு. எது வந்தாலும் அந்த சொல்லுதான் வருகிறது, வேற ஒரு சொல்லு எனக்கு இல்லை. படிக்கு வீழில் உன் திருப்பெயரல்லால் அறியேன் மறுமாற்றம். ஒழுக்க இவ்வளவு பாட்டும் பாடுறாரு, ரெண்டு கண்ணும் தெரியாம வருமையா பாட்டு? வருமையா கொஞ்சம் தலையை வலிச்சுன்னா பாட்டு வருமையா? கொஞ்சம் வயத்த வலிச்சுன்னா பாட்டு வருமையா? வந்து சேருமா ஐயா? நடக்குமா? நடக்காது. ஆமா, வார்த்தையே வராது, பாட்டு எங்க இருந்து வரும்? பாழா போன கடவுளே அப்படின்னு வேணா சொல்ல தயாரா இருப்பான் இல்லையா? ஆமா, பிடுக்கை வாரியும் பால் புல்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன், படிக்கு வீழில் உன் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம். ஒழுக்க ராப்னு சொல்றாங்க பாருங்க ஆங்கிலத்துல, என் கண்ணுக்கு ஒரு மருந்து தான் சொல்ல அப்படின்னு தான் கேட்டார். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒட்டியூர் என் நூறு உரைவானே. சததி நன, சததி நன, சததி நனநீ நன. படித்தலைப்படுவான் முயல்கின்றேன், உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன். படித்தலைப்படுவான் முயல்கின்றேன், உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன். சுழித்தலைப்பட்ட நீரது போல, சுழித்தலைப்பட்ட நீரது போல சுழல்கின்றேன், சுழல்கின்றது என் உள்ளமும். தஞ்சாவூர் ஜில்லாவில் பாத்தீங்கன்னா இந்த காவிரியில தண்ணி வரும், அப்படி தண்ணி வரும்போது நேரா இப்படி ஓடாது, அப்படி சுத்தி 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 சுத்திட்டு பெரட்டிட்டு தான் வரும். அப்படி பெரட்டிட்டு வரும்போது கீழே இருக்கிற மண்ணு மேல வரும், சுத்தி சுத்திட்டு வரும். அப்படி சுழித்தலைப்பட்ட நீரது போல அது கீழே மேல வருது, மேல இருக்கிறது கீழே போகுது, கீழே இருக்கிறது மேல வருது, மேல இருக்கிறது கீழே போகுது, அப்படி வருது. அந்த மாதிரி என்னுடைய உடலும் சுத்துது, என் உள்ளமும் சுத்துது, சுழல்கின்றேன் அப்படிங்கிறார். கண்ணு தெரியல, அப்படி சுத்துறார், இப்படி சுத்துறார். நல்லா தெரிந்து கொண்டிருந்த கண்ணு தெரியலேன்னு சொல்லும் போது எவனுக்குத்தான் பொறுக்கும், எவனுக்குத்தான் பொறுக்கும், பொறுக்காது அல்லவா? ஆமா, சுழித்தலைப்பட்ட நீரது போல சுழல்கின்றேன், சுழல்கின்றது என் உள்ளமும், கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல்பத்தி கரகர இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யாய் ஒத்தியூர் என்னும் ஊருரைவானே. குருடனை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொம்ப கையில கொடுத்து பிடிச்சுக்கடா அப்படின்னு அதை பிடிச்சுக்கிட்டு எழுதிட்டு போவான். சரி, கொம்ப கையில பிடிச்சானே எழுத்துட்டு போவான். கழித்தலைப்பட்ட நாயது போல எழுத்துக்கிட்டு போறான்னு சொல்றாரு. எப்படி அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொல்லாத நாய எப்படி எழுத்துக்கிட்டு போவான் தெரியுமா? இப்படி ஒரு நீட்ட கொம்பு, இந்த நீட்ட கொம்புல ஒரு கயர், நீட்ட கொம்புல ஒரு கயர், இந்த கயறுனால இந்த நாய இப்படி கழுத்துல கட்டிவிடுவான், சுருக்கு போட்டு கட்டிவிடுவான். இந்த நாய் என்ன பண்ணும், இதை கடிக்கிறதுக்கு பார்க்கும், இப்படி கடிக்கிறதுக்கு பார்க்கும், கடிக்க முடியாது. கடிச்சாதானே கடிச்சு அறுத்துப்படும், கடிக்க முடியாது. இந்த கயர்லயே பிடிச்சிருந்தானா, இவனை எம்பி வந்துகிட்டு இவனை கடிச்சுப்படும். அதுக்காக என்ன பண்றான், இதை கம்புல கட்டி, கம்புல கட்டி இழுத்துட்டு போறான் இல்லையா. கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கையே, குருட்டு பயல சாமி பார்த்து வாங்கோ, படி இருக்கு பள்ளம் இருக்குன்னு நான் சொல்லுவான், வாடா குருட்டு பயலன்னு இழுத்துட்டு போவான், பள்ளத்துல விழுவான், மோட்டல ஏறுவான். இப்படி ஒரு பிறவி எனக்கு தேவைதானா சுவாமி? கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யூர் என்னும் ஊருரைவானே, ஒத்தியூர் என்னும் ஊருரைவானே. கட்டனேன் பிறந்தேன் தன்னுடைய வரலாறும் சொல்லிட்டே வர்றாரு இவர். இந்த பாடல்கள்ல இந்த வரலாறும் வருகிறது, அதான் ஆச்சரியம். இத வச்சுதான் சேக்கிழார் பெருமான் ஒரு பெரிய புராணத்தையே எழுதிவிட்டார். எழுத்து எழுத்தா எண்ணி படிச்சிருக்கிறாரியா தெய்வ சேக்கிழார் பெருமான், ஆச்சரியம். சிற்றறிவு படைத்த எனக்கே அதை பார்த்து ஆச்சரியப்படுறேனே. வாரியார் போன்றவர்கள், மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை போன்றவர்கள் அதை படிச்சுவிட்டு என்ன சொன்னார்கள், கடவுளே பெரிய புராணம் போல ஒரு நூல் உண்டா அப்படின்னு கதர்னாங்க. ஆமா, எழுத்து எழுத்தா எண்ணி படிச்சிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். ஐயா, கடவுள் அருளால பாடினார் என்பது ஒரு பக்கம். ஆமா, அத நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று நோய் இருந்தது, வயிற்று நோயினால் அவர் துன்பப்பட்டது. அந்த கடைசி பாட்டு வரலையும் அந்த துன்பம் இருக்கிறதுன்னு அவர் பாடி வச்சிருக்கார். ஆனா சேக்கிழார் பெருமான் வயிற்று நோய் அவருக்கு போய்விட்டதுன்னு எழுதிவிட்டார். எப்படி எழுதினாரு? ஒரே ஒரு எழு, அந்த அதாவது 4000 பாட்டுல, அப்பர் பாட்டுல ஒரே ஒரு பாட்டுல ஒரு மூலையில எழுதி வைத்திருக்கிறார் அப்பர் பெருமான், சூளை நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டானே அப்படின்னு. இந்த ஒரு வரிய தீர்க்கமா படிச்சிருக்கிறார் ஐயா சேக்கிழார் பெருமான், சூளை நோய் தீர்ந்து விட்டன்னு எழுதிவிட்டார். எவ்வளவு கரெக்டா படிச்சிருக்கிறார் பாத்தீங்களா தெய்வ சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமானுக்கு நன்றி செலுத்துறமா? சேக்கிழார் பெருமான் சந்நிதியை போய் பார்க்கிறோமா? வெளிநாட்டு இருந்துன்னு சொன்னா அந்த கோயில் இப்படி ஒரு நூலை சேர்ந்த தங்கத்தினால கட்டியிருப்பான் அந்த கோயில. ஆமா, இங்க இருக்கிறவன் சும்மா ஜெயக்கிடார் சொன்னான்னு சும்மா வாயோட வாய்ப்பட்டா போட்டுட்டு போயிடுறாங்க.